நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். காசாவுக்குள் முன்னேறும் நோக்கத்துடன் காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய படைகள் வேகப்படுத்தி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் 51 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பஞ்சம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் மேலும் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக காசா சுகாதார அமைச்சக கணக்கு சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 25 அன்று தெற்கு காசாவின் முக்கிய மருத்துவமனையான நசீர் மருத்துவமனை மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 19 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் ஹமாசுடனான போரை இஸ்ரேல் விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்கிறார்.
Right now they're talking about Gaza City. There's always talking about something. At some point it's going to get settled. And I'm saying you better get it settled soon. You have to get it settled soon. And that means, you know, nobody can forget October 7th. People forget October 7th. That was one of the most brutal. I've seen some terrible things, some brutal things. That was about as bad as it gets. And nobody can forget that. With that being said, it's got to get over with. And we're feeding a lot of people. But with all of that being said, it's a lot of people to feed. And I think that we will have, I think within the next 2 to 3 weeks, you're going to have pretty good conclusive ending. And it's a hard thing to say because they've been fighting for thousands of years, if you want to know. That's been a hotbed forever.
இதற்கிடையில் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி நிதி அமைச்சர் பெசலில் ஸ்மோட்ரிச் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட மறுத்தால் காசாவை இஸ்ரேலுடன் இணைக்குமாறு கூறியிருப்பது இஸ்ரேலின் நோக்கம் பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராக பட்டினி மற்றும் முற்றுகையை இஸ்ரேல் ஆயுதமாக பயன்படுத்துவது அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலிய அமைச்சரின் பேச்சுகளின் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. காசா போரின் அங்கமாக லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து வருகிறது. தெற்கு லெபனான் பகுதிகளை கையகப்படுத்தி வரும் இஸ்ரேலிய படைகள் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவை குறிவைத்து இத்தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக கூறி வருகிறது. ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கைவிட்டால் லெபனானிலிருந்து இஸ்ரேல் பின்வாங்கும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கைவிடுவதற்கான திட்டத்தை சமர்ப்பிக்க லெபனான் அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ள அமெரிக்க பிரதிநிதி டாம் பேரக் இஸ்ரேல் ராணுவ ரீதியாக லெபனானிலிருந்து பின்வாங்குவது பற்றிய திட்டத்தை முன்வைக்கும் என கூறியுள்ளார். அதே சமயம் ஆயுதங்களை கைவிடுவதற்கான எண்ணம் தங்களிடம் இல்லை என்பதையே இதுவரை ஹிஸ்புல்லா அமைப்பு வெளிப்படுத்தியிருக்கிறது. கேமரூன் நைஜீரியா எல்லையில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 35 ஆயுததாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாக நைஜீரிய வான்படை தெரிவித்துள்ளது. நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதிகளில் அதிகரித்து வரும் வன்முறை தாக்குதல்களை கட்டுப்படுத்தும் விதமாக இத்தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இங்கு போகோஹராம், மேற்கு ஆப்பிரிக்காவின் ISIS போன்ற ஜிகாதி ஆயுத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு சீன கடல் பகுதியில் தன்னிச்சையாக எரிவாயு எடுப்பதற்கான சீனாவின் நடவடிக்கைகளுக்கு ஜப்பான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான சர்ச்சைக்குரிய கடல் பகுதியில் புதிய கட்டுமான பணி நடப்பதாக ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய ராஜ்யத்தில் புகலிட கோரிக்கையாளர்களை தங்க வைப்பதற்கு ஹோட்டல்களை பயன்படுத்தும் நடைமுறைக்கு எதிராகவும் அவர்களுக்கு எதிர்போராட்டமாக புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆதரவாகவும் நாடெங்கும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. எக்ஸஸ் பகுதியில் உள்ள தி பெல் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருந்த புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் அப்பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்த வேண்டும், வெளியேற்ற வேண்டும் போன்ற கருத்துக்களை முன்வைத்து போராட்டங்கள் நடந்திருந்தன. இதில் பெருமளவு வலதுசாரிய செயல்பாட்டாளர்கள், ஆதரவாளர்கள் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஐக்கிய ராஜ்யத்தின் கடந்த ஜூன் மாத கணக்குப்படி அந்நாட்டின் தங்கும் விடுதிகளில் 32,000 அதிகமான புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயம் சிறிய படகுகளின் மூலம் ஆங்கில கால்வாயை கடந்த 100 அதிகமானோரை பிரான்சுக்கே திருப்பி அனுப்புவதற்காக சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் என ஐக்கிய ராஜ்ய அரசு தெரிவித்துள்ளது. சமீபத்திய தரவுகளின்படி 2025 சிறிய படகுகளின் மூலம் 29,000 பேர் ஐக்கிய ராஜ்யத்திற்குள் சென்றுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டு எண்ணிக்கையை விட 50% அதிகம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆங்கில கால்வாய் வழியாக படகுகளில் வரும் புகலிட கோரிக்கையாளர்களை கையாள்வது அல்லது நாடு கடத்துவது உள்ளிட்ட விவகாரங்களில் அரசியல் மட்டத்தில் தீவிரமான விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் குடிவரவு தொடர்பான இந்த போராட்டங்கள் வரும் நாட்களில் தொழிற்கட்சி தலைமையிலான ஐக்கிய ராஜ்ய அரசுக்கு அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரிஃபார்ம் யூகே என்ற வலதுசாரிய கட்சியின் தலைவரான நிகல் ஃபிராரக் அடுத்த தேர்தலில் தான் வென்றால் ஐரோப்பியாவின் மனித உரிமைகள் சாசனத்தில் இருந்து வெளியேறி உடனடியாக நாட்டுக்குள் சட்டவிரோதமாக வரும் குழந்தைகள் உட்பட எவராக இருந்தாலும் நாடு கடத்தப்படுவார்கள் என தெரிவித்திருக்கிறார். தாய்லாந்து மியான்மர் எல்லைப் பகுதிகளில் முகாம்களில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மியான்மர் அகதிகளுக்கு சட்டப்பூர்வமாக வேலை செய்வதற்கான உரிமையை தாய்லாந்து அரசு வழங்கியுள்ளது. கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக முகாம்களில் வசிக்கும் 80,000 அகதிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் என தாய்லாந்து அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 42,000 அதிகமான அகதிகள் வேலை செய்வதற்கான வயதில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மையில் தாய்லாந்து கம்போடியா இடையே ஏற்பட்ட எல்லை மோதல் காரணமாக கம்போடிய தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் தாய்லாந்து அரசின் இந்த முடிவு தொழிலாளர் தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எல்லை மோதலுக்கு முன்னதாக 500,000 அதிகமான கம்போடியர்கள் தாய்லாந்தில் பணியாற்றி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மீதான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வரி விதிப்பு தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இதன் மூலம் ஜவுளி முதல் உணவு ஏற்றுமதி வரை பல்வேறு பாதிப்புகளை இந்திய உற்பத்தியாளர்கள் எதிர்கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் இந்த சூழல் தற்காலிகமானது என்றும் இரு நாடுகளுக்கு இடையே விரைவில் சுமூக நிலை எட்டப்படும் என்ற கருத்தும் இந்திய உற்பத்தியாளர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் M23 ஆயுதக்குழு இடையிலான பேச்சுவார்த்தை கத்தாரில் நடந்து வருகிறது. தங்கம், கோபால்ட், கோல்டன் உள்ளிட்ட கனிமங்கள் நிறைந்த காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் ருவாண்டா அரசின் ஆதரவை கொண்ட M23 ஆயுதக்குழு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. முன்னதாக காங்கோவின் கிழக்கு பகுதியில் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவின் ஏற்பாட்டில் ருவாண்டா மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசுக்கு இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்த M23 ஆயுதக்குழு தீர்க்கப்படாத அரசியல் சிக்கல்களை விவாதிக்க காங்கோவுடன் நேரடியான பேச்சுவார்த்தை தேவை என கூறியது. கிழக்கு காங்கோ ஜனநாயக குடியரசில் வன்முறை மோதல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் கத்தாரின் ஏற்பாட்டில் தற்போது காங்கோ அரசுக்கும் M23 ஆயுதக்குழுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடக்கிறது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.